السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. اما بعد، فقد قال الله عز وجل في كلامه العزيز: بعد اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب. صدق الله المولانا العظيم. عن انس بن مالك رضي الله عنه قال: لما كان اليوم الذي دخل فيه رسول الله صلى الله عليه وسلم المدينه اضاء منها كل شيء، فلما كان اليوم الذي مات فيه اظلم منها كل شيء، وما نفضنا عن رسول الله صلى الله عليه وسلم الايدي، وانا لفي دفنه حتى انذرنا قلوبنا، او كما قال رواه الترمذي. அனைத்து புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் சையிதுல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஷஃபீஉல் முதனிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள் எம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால், புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிற இல்லமா இம்மசிதிற்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறும், அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எவனுக்கு எடுத்து நடக்குமாறு தவிர்ந்து கொள்ளுமாறு எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீகர் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை தேவையுள்ளவனாக படைத்திருக்கிறார். மனிதனுடைய தேவை ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு செகண்டிலும் அவன் ஏதோ ஒன்றில் தேவையோடு இருக்கிறான். உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அல்லது வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, மனிதனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? மனிதன் தேவையுள்ளவன். அதனால்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய சிபத்திலே தமது தேவையற்றவன் என்றோர் சொல்கிறார். இந்த மனிதனுடைய தேவை அவனுக்கு சரியாக பூர்த்தியாக வேண்டும். கண்ணியமானவர்களே, சில நேரங்களிலே தேவை பூர்த்தியாகுவது போன்று ஒளிரங்கத்தில் தெரியலாம், ஆனால் அது உண்மையில் அவன் எதிர்பார்க்கின்ற அளவு அது பூர்த்தியானதாக இல்லை. உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு பசிக்கிறது, அவன் சாப்பிடுகிறான், வெளிரங்கத்திலே தன்னுடைய தேவை பூர்த்தியான மாதிரி தெரிகிறது, ஆனால் அதே சாப்பாடு அவனுக்கு நோயாக மாறுகிறது. ஒரு மனிதனுக்கு தொழிலுடைய தேவை இருக்கிறது, அந்த தேவையை அவன் நிவர்த்தி செய்த மாதிரி தெரிகிறது, அதிலே அவனுக்கு லாபம் கிடைத்த மாதிரி தெரிகிறது, ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதே தொழில், அதே வருமானம், அதே அவனுடைய லாபம் அவனை சிக்கலிலும் கஷ்டத்திலும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு மனிதனுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவன் அழகான ஒரு மனைவியை பார்த்து அவன் முடித்துக் கொள்கிறான், வெளிரங்கத்திலே தேவை முடிந்த மாதிரியும் கண்ணியம் கிடைத்த மாதிரியும் தெரிந்தாலும் சில நேரங்களிலே அதுவே அவனுடைய கவலைக்கும் கஷ்டத்துக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, முதலாவது விடயம், மனிதன் தேவையுள்ளவன். ஆனால் அந்த தேவை என்பது பூர்த்தியாக வேண்டும். அது எப்படி பூர்த்தியாக வேண்டும் தெரியுமா? சிக்கல் இல்லாத முறையிலே, சிரமங்கள் இல்லாத முறையிலே, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முறையில் பூர்த்தியாக மனிதனுடைய தேவைகளிலே நாம் காணக்கூடிய சொல்லக்கூடிய சில தேவைகள் இருந்தாலும், ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தேவைதான் அவன் நான் யார், என்னுடைய இலக்கு என்ன, நான் எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்ற கேள்விக்கு அவன் விடை தேடுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்கள், ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் உள்ளத்திலே சில தேவை இருக்கிறது. அதை ஆத்மீகம் என்பார்கள், அல்லது ஏதோ ஒரு பேர் வைக்கிறார். அந்த தேவை என்ன தெரியுமா? நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதற்காக வந்தேன், எனது வாழ்க்கையின் இலக்கு என்ன, நான் இந்த உலகிலிருந்து பிரிந்ததோடு நான் முடிந்து விடுகிறேனா? அப்படி என்றால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்த எனது சொத்துக்கள் இந்த நேரத்தோடு முடிந்து விடுமா? எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேர்த்த எனது அறிவு இந்த முடிவோடு முடிந்து விடுமா? நான் பெற்ற குழந்தைகள், நான் பெற்றிருந்த அதிகாரம் எனது மரணத்தோடு முடிந்து விடுமா? எனக்கு அதற்கு பிறகு எனது கையில் இருந்த சொத்தாலோ அதிகாரத்தாலோ ஏதும் லாபம் ஈட்டக்கூடிய வழிகளை செய்ய முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. சில நேரம் இதை ஒரு வகைப்படுத்தி சொல்லலாம், இல்லை என்றாலும் ஒவ்வொரு மனிதனும் தேடுகிறான். அதைத்தான் இன்றைய உலகம் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்கிறார்கள், ஆத்மீகம் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக சொல்லலாம், இந்த நாட்டிலே ஒரு மனிதர் வாழ்கிறார், பல சொத்துக்களோடு வாழ்கிறார். அவர் வேறொரு நாட்டுக்கு குடிபெயர்கிறார். இப்பொழுது இவருக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. அது என்ன தெரியுமா? நான் இங்கே வைத்திருந்த இந்த சொத்துக்கள், இந்த எனது செல்வாக்குகள் இதெல்லாம் இங்கோடு முடியக்கூடாது. நான் செல்லக்கூடிய அடுத்த இடத்திற்கும் அவை வந்து சேர வேண்டும். அதற்காக அந்த மனிதன் வழி தேடுகிறான். அதற்குரிய சட்டபூர்வமான வேலைகள் என்ன என்ன தேடுகிறான். இதே போன்று கண்ணியத்துக்குரிய மனிதன், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய தேவை தான், நான் யார், எனது முடிவு என்ன, நான் எதை நோக்கி பயணிக்கிறேன். இந்த இரண்டு தேவைகளையும் நானும் நீங்களும் ஓதக்கூடிய சுமார் 5 நேர தொழுகைகளிலே, 17 ரக்காத்துக்களிலே ஓதக்கூடிய சூரா ஃபாத்திஹா இந்த இரண்டு தேவைகளையும் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. நாம் அல்லாஹ்வை போன்ற பிறகு சூரா ஃபாத்திஹாவை சொல்கிறோம், இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நஸ்தஈன் என்ற வார்த்தையை பொதுவாக வைத்திருக்கிறார், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அதே கொண்டு என்ன தெரியுமா விளக்கம்? ஒவ்வொரு நாளும் நான் 17 முறை என்னை படைத்த ரப்பிடம் சொல்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து விடயங்களிலும் அது எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் அது உன்னிடமே உதவி தேடுகிறேன், மனைவி உன்னிடமே உதவி தேடுகிறேன், சுகம் உன்னிடமே உதவி தேடுகிறேன், பசி உன்னிடமே உதவி தேடுகிறேன், வீடு உன்னிடமே உதவி தேடுகிறேன். அதற்கு பிறகு அடுத்த ஆயத்தான், ஆனால் யா அல்லா அந்த உதவி என்பது, அந்த வழி என்பது நேரானதாக இருக்க வேண்டும், சீரானதாக இருக்க வேண்டும். வெளிரங்கத்திலே நல்லது போன்று தெரிந்து இடையில் நான் சிக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இது நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் தேடுவோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம், ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக எங்களுக்கு 5 புலன்களை தந்திருக்கிறாங்க. ஒரு விடயத்தை அறிய வேண்டும், உதாரணமாக இந்த மஸ்ஜிதை பற்றி அறிய வேண்டும் என்றால் கண்ணால் பார்த்து இந்த மஸ்ஜிதுடைய விஷயங்களை நாம் அழகை கண்டுகொள்ளலாம். இதனுடைய வரலாற்றை பற்றி நாம் கேள்விப்பட வேண்டும் என்றால் காதால் கேட்டு நாம் செய்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இதனுடைய இது எதால் செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிய வேண்டும் என்றால் கையால் கட்டு பார்த்து அறியலாம். இப்படியாக கண்ணால், காதால், சில நேரம் சில விடயங்களை, சில ருசியை நாவால், அல்லது நுகர்ந்து வாசத்தை அறியலாம். இவைகளுக்கு மேலால் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் சிந்தனை. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், கண்ணால் பார்த்து அறிவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. கையால் தொட்டு அறிய வேண்டியதை கண்ணால் பார்த்து அறிய முடியாது. நாவால் குவைத்து அறிய வேண்டியதை கண்ணியமானவர்களே சிந்தித்து அறிய முடியாது. இதே போன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, எமது சிந்தனைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி அந்த மனிதனுடைய கேள்வி இருக்கிறதே, நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கே போகிறேன், எனது முடிவு என்ன, நான் யார் என்ற அந்த கேள்விக்குத்தான் அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி எமக்கு விடை தந்திருக்கிறார். மேலானவர்களே, அல் குர்ஆன் ஆரம்பமாகும் போது அலிஃப் லாம் மீம் என்ற அந்த ஹுரூஃபுல் முக்கத்தஆத் என்று சொல்லுவார்கள், அந்த வார்த்தையோடு ஆரம்பமாக உலமாக்களுக்கு தெரியும். பொதுவாக தப்சீருடைய உலமாக்கள் அனைவரும் இந்த ஹுரூஃபுல் முக்கத்தஆத், இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு இதுதான் விளக்கம் என்று அடித்து சொல்ல மாட்டார்கள். சொல்லுவார்கள் இதனுடைய விளக்கம் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். கடைக்கு சொல்வார்கள் அல்லாஹு அலம்பி முராதிஹி, அதனுடைய சரியான விளக்கம் அல்லாஹுக்கு மாத்திரமே தெரியும். நாளை சுவனத்தில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் தங்களுடைய விளக்கத்தை செய்வார். கண்ணியமானவர்களே, முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறார். அது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களது சிந்தனையால் யோசித்து அறிய முடியாத போதுதான் வஹியிடம் வந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் வகையை விளங்க முன் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வகையில் சொல்லப்படுகின்ற விடயம் உங்களது புத்திக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும், அது சரியாகத்தான் இருக்கும் என்ற தரணோடுதான் நாம் குர்ஆனுக்குள் நுழைகிறோம். இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். மனிதனுடைய அறிவு சங்கத்தை நெருக்கக்கூடிய தராசிலே இருக்கக்கூடிய ஊசை போன்றது. நிச்சயமாக தங்கத்தை நிறுக்கும். தங்கம் பெருமதியானது தான். தங்கத்தை நிறுப்பதில் அது மிக கட்டித்தனமாக மிக துல்லியமாக தேவையாற்றும். ஆனால் அந்த தராசிலே மலையை நிறுக்க முடியாது. மலையே அந்த தராசால் நிறுக்க முடியாது. இதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு புத்தியை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், ஐம்புலன்களை தந்திருக்கிறான். இவற்றால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய எல்லையை வைத்திருக்கிறான். ஆனால் எனது மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தொடர்பிலே அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறான். சூரத்துல் பக்ரா அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கின்றது ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ. அல்லாஹ் சொல்கிறான் இந்த வேறு நினைக்கிறது இதிலே லா ரைப். உலமாக்களுக்கு தெரியும் சந்தேகம் என்றால் ஷக் என்று சொல்லுவார்கள். ரைப் என்றால் ஒருவருக்கு சும்மா அப்படி உள்ளத்தில் இது இருக்குமா அது வந்து இல்லாம போகிறதுதான் ரைப் என்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார் லா ரைப ஃபீ. நிச்சயமாக இந்த குர்ஆனிலே சந்தேகம் என்பதை விட்டு அந்த சின்னோர் இடத்துக்கு கூட இடம் இல்லை. பிறகு அல்லாஹ் சொல்கிறார் ஹுதன் லில் முத்தகீன். அல்லாஹ் தஆலா ஹுதன் லில் முத்தகீன், நிச்சயமாக இது இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும். அதற்கு பிறகு அடுத்த ஆயத்திலே யார் அந்த முத்தகீன்கள்? அல்லதீன யுஃமினூன பில் கைப். அல்லாஹ் சொல்கிறான் மறைவானவற்றை ஏற்றுக்கொள்வார்கள், ஈமான் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல் ஈமான் பில் கைப், மறைவான விடயங்களிலே ஈமான் கொள்வது, குர்ஆனின் மீது ஈமான் கொள்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதிகள் மீது ஈமான் கொள்வது இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்கு அடிப்படை. எப்பொழுது உறுதியான ஈமான் இருக்குமோ அவருடைய கொடுக்கல் வாங்கல் தீரா, யாரையும் ஏமாற்ற மாட்டார். காரணம், வெளியில் வேண்டும் என்றால் இவருக்கு ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆனால் இவருடைய ஈமான் சொல்லும் உன்னுடைய ரப்பு உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒருவருக்கு கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நிச்சயமாக ஈமான்தாரி அநியாயம் செய்ய மாட்டார். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தாய்க்கு கொடுக்க வேண்டிய கடமை என்ன, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக் என்ன, குழந்தைக்கு செய்ய வேண்டிய ஹக் என்ன, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை ஒரு ஈமான்தாரி விளங்கிக் கொள்வார். இதே போன்று கண்ணியமானவர்களே, கொடுக்கல் வாங்கல் இபாதத்தாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய தொழுகையிலே நாம் பார்க்கலாம், தொழுகை என்பது ஒன்றிருக்கிறது, நேரத்தோடு வந்து அந்த குறிப்பிட்ட நான்கு ரகாத்துகளை தொழுது விட்டு போவது, இன்னொன்றிருக்கின்றது சுபஹானல்லாஹ், அந்த உறுதியான ஈமானோடு தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ்வின் உறுதியை உதவியை இறக்குவது. இபாதத்தாக இருக்கிறார், நோன்பு பிடிக்கிறார், இவருடைய ஈமான் இருக்கிறது, அந்த நோன்புக்கு அது உத்தரவாதம் அளிக்கும். ஜகாத்தாக இருக்கிறார், எப்பொழுது ஈமானின் தலையீனம் ஏற்படுகிறதோ இவர் ஜகாத்தை யார் பார்க்க முடியும்? நூற்றுக்கு இரண்டரை வீதம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஹக்கு அது. ஆனால் இவருடைய ஈமான் பலவீனமாகும் என்றால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே அதிலேயும் பலவீனம் இருக்கிறது. எனவேதான் குர்ஆன் ஆரம்பித்த முதலாவது ஆயத்திலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு தூதை சொல்கிறது, உடலில் முத்தகீன், நிச்சயமாக இந்த அல் குர்ஆன் என்பது உங்களுக்கு நேரான வழியை காட்டும், அது உங்களது சிந்தனைக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி. ஆனால் நீங்கள் அல்லதீனையும் நிச்சயமாக ஈமான்தாரிகளுக்கு காட்டும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஈமான் என்பது ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்பிடம் தன்னை பொறுப்பு கொடுக்கிறான். படைத்த ரப்பிடம் தவ்வாக செல்ல ஜெடாலு தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். தனது அனைத்து நிலைமைகளிலும் அவன் தப்பி உள்ளவன், அவனிடமிருந்து எதையுமே மறைக்க முடியாது, நிச்சயமாக அவன் நினைப்பதை செய்யக்கூடியவன் என்ற அந்த உறுதியை உள்ளத்திலே நிறுத்துகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா பொறுப்படுத்த எதையுமே அவன் அதனை பராமுகமாக விட்டதே கிடையாது. நாம் சம்பவங்களை பார்க்கிறோம், அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டுட்டு போட்டு சொல்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், பார்த்து இது அல்லாஹ்வுடைய கட்டளையா சொல்கிறார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, வீணாக்கவே இல்லை. இன்று வரை கியாமத்து வரை அல்லாஹு தஆலா வீணாக்கவில்லை, கண்ணியப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், மக்களை நீங்கள் ஹஜ்ஜுக்காக அழையுங்கள், யாருமே இல்லாத நேரம் அது, பாலைவனம், மனித சஞ்சாரமே இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது புத்தியை யோசிக்கவில்லை, அர்பாவுடைய அந்த இதற்கு சென்று ஹஜ்ஜுக்காக அழைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இன்று கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்கள் எந்த வருடமும் தவறாமல் அங்கே கூடக்கூடிய மக்கள் வேணும் என்றால் விசாவுடைய கட்டுப்பாட்டால் குறைவாக கூடுகிறார்களே தவிர அங்கே போவதற்கு ஆள் இல்லை என்பது கிடையாது. இதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் எதையும் விடுக்க அல்லாஹு தஆலா பொறுப்படுத்த ஒன்றை கியாமத்து நாள் வரை ஏன் அவன் அனைத்தையும் படைத்தது. இதே போன்றுதான் அல்லாஹ் இஸ்லாத்தையும் பொறுப்படுத்திருக்கிறான். நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே இதனை பாதுகாப்போம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, வரலாற்றை எடுத்து பார்க்கும் போது அதிசயமாக இருக்கின்றது, இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் தெரிகிறது. வரலாற்று நடிகிலே இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய முயற்சிகள் சுபஹானல்லாஹ். இந்த உலகத்திலே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாம் போபியா உருவாக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் பற்றிய அச்சத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதை விட பன்மடங்குகள் முயற்சிகள் நடத்திருக்கிறது. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் அணு அளவு கூட எவ்வித மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இறக்கி வைத்தோம், நாம் பாதுகாப்போம். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நானும் நீங்களும் உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்வது, என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொறுப்படுத்தக்கூடிய நிலையிலே வாழ்வை அமைத்துக் கொள்வது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவன் சாலிஹானவர்களை, சாலிஹான மக்களை அவன் பொறுப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சாலிஹ் என்பவர் யார்? வெறுமனே இபாதத்தோடு கட்டுப்பட்டுக் கொண்டவர் அல்ல. தப்சீரிலே பார்க்கும் போது சாலிஹ் என்பவர் யார் தெரியுமா? ஹுகூக்குல்லாஹையும் நிறைவேற்றி ஹுகூக்குல் இபாதத்தையும் சரியாக நிறைவேற்றுபவர். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, சொல்ல வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், இப்படியான கடமைகளையும் சீராக நிறைவேற்றி ஹுகூக்குல் இபாத் ஒரு அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை, தன்னிடம் வியாபாரத்துக்காக வருபவருக்கு செய்ய வேண்டிய கடமை. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ரெண்டையும் சீராக செய்பவர்களை அல்லாஹ் சொல்கிறான். கஹ்பாவை எப்படி அல்லாஹ் பொருட்படுத்தானோ, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை எப்படி அல்லாஹ் பொருட்படுத்தானோ, ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் எப்படி பொருட்படுத்தானோ, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருட்படுப்பதாக சொல்கிறான். ஆனால் எனக்கும் உங்களுக்கு விதிக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அந்த சாலிஹனாவன், அந்த சாலிஹான மனிதராக நாம் வாழ வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எல்லோருக்கும் விதிக்கக்கூடிய கவலை, எல்லோரும் சொல்வார் இஸ்லாத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும், அதே மாதிரி கடமை. ஆனால் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாமுக்கும் ஒரு கோட்டை அல்ல. 40 பேர் அதனை சுற்றி நின்று பாதுகாக்க அது ஒரு கோட்டை இல்ல கண்ணியமானவர்களே, அது ஒரு அழகிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் எமது வாழ்வில் பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக இஸ்லாம் பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஒரு அழகிய வாழ்க்கை முறையாக அமைத்திருக்கிறார். சில நேரங்களிலே ஒரு பகுதியை பார்த்துவிட்டு யாராவது சொல்லலாம், இப்படி இருக்கிறதே, இல்லை, அதனை ஒரு பூர்த்தியாக பாருங்கள். அது ஒரு மனிதனுக்கு இபாதத்தை மட்டும் காட்டியதல்ல. ஒரு மனிதன் பிறந்தது செல் அவன் மரணிக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களுக்கும் மிக அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நானும் நீங்களும் காலங்கள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சோதனைகள் கூட உருவாகலாம். ஆனால் நானும் நீங்களும் உண்மையான முஃமினாக அல்லாஹு தஆலா பொறுப்படுத்தக்கூடிய சாலிஹான மனிதராக வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது. சில சூழல்கள் வருகிறது, அந்த சூழல்கள் எங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளையை 100 நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவகாசம் தராமல் இடமளிக்காமல் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வேன்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லா யுக்கல்லிஃபு அல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஒரு மனிதனுக்கு அவனால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்தாக்குவது இல்லை. ஆனால் அதற்காக அவர் அப்படியே இருந்துவிட முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற ஒன்று எதுவாக இருந்தாலும் அவர் முதலாவது தன்னால் முடிந்த அளவு அதனை முயற்சி செய்ய வேண்டும். சூரா யூசுஃபிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த சம்பவத்தினூடாக எனக்கு என்ன சொல்கிறான்? அங்கே வெளிரங்கத்திலே உண்மையிலே நிச்சயமாக அங்கே தப்பக்கூடிய வழியே இல்லை. தன்னை தவறாக நடந்து கொள்வதற்கு அழைத்தது அந்த நாட்டுடைய அரசு, அரசனுடைய மனைவி. தான் அழைக்கப்பட்டிருப்பது அரச மாளிகை, அழைக்கப்படவில்லை, ஏவப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த நிலையில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது உறுதி கொள்கிறார்கள், எந்த நிலையிலும் நான் என்னுடைய ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், பொறுப்பு சாட்டுகிறேன். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, தன்னால் முடிந்தது அந்த கதவை நோக்கித்தான் ஓட முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள், வெளிரங்கத்திலே எந்த விதமான வழியும் தெரியவில்லை. ஆனால் உறுதி எடுக்கிறார்கள், எனது எந்த நிலையிலும் என்னை படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்ய மாட்டேன். இரண்டாவது, தன்னால் முடிந்த முயற்சியை செய்கிறார்கள். மூன்றாவது, அவர்கள் அந்த கதவிடம் போகும் போது கதவை அந்த எந்த பெண்மணி தவறாக அடைத்தாலோ அந்த பெண்ணுடைய கணவனே கதவை திறக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒன்றை சொல்கிறார், எந்த நிலையிலும் நான் ஒரு உறுதியாக இருப்பேன். இரண்டாவது, என்னால் முடிந்த முயற்சிகளை செய்வேன். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, நான் அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்தேன். சொல்கிறார்கள் உலமாக்கள், துஆ செய்ய சொல்லி சொல்கிறார்கள், கண்ணியமானவர்களே, துவா என்பதிலே சார்ந்தல்ல. துவா என்பதை அல்லாஹு தஆலா மிக பெரும் ஆயுதமாக வைத்திருக்கிறான். எந்த அளவு பெரிய ஆயுதம் என்றால், கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டு நாம் அல்லாஹ்வுடன் தொடர்பை சீராக்கிக் கொண்டு நாம் கையேந்தினால், நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் சிந்தனைக்கப்படாத விதத்திலே அல்லாஹ் வழிகளை திறக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய மற்றொரு சம்பவம் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்குகிறது. கண்ணியமானவர்களே, கடலிலே, ஆழ்கடலிலே இரவு நேரத்திலே அந்த இருளிலே இவர்களை மீன் விளங்குகிறது. வெளிரங்கத்திலே எந்த விதமான வழியும் கிடையாது. பகல் நேரமாக இருந்தால் அல்லது கரையில் இருந்தால் அல்லது ஏதோ ஒன்று இருந்தால் சொல்லலாம், அந்த மனிதர் கண்டுவிட்டார், என்னை எப்படியோ பாதுகாப்பார். அல்லாஹ் சொல்கிறார், எந்த வழியுமே இல்லை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, என்றாலும் உள்ளுக்கோ அந்த மீனுடைய வயிற்றிலே சொல்கிறார்கள், அந்த இருளிலே அல்லாவிடம் கையேற்றுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் அவரை நீட்டினோம். அதோடு அல்லாஹ் முடிக்கவில்லை. இந்த சம்பவத்தை யாரும் யோசிக்க இயலாது. இது ரஹீபா சஹீஹா குர்ஆன் சொல்கின்ற சம்பவம். அதிலே அவர் கை வைத்தார், ஈமானுடைய வட்டத்திலிருந்து வெளியே போவார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நாம் அந்த யூனிஸை பாதுகாத்தோம், மறைத்தலாம். அதோடு அல்லாஹ் குர்ஆனை முடிக்க ஆயத்தை முடிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நாம் முஃமின்களையும் பாதுகாப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சூழல்கள் மாறலாம், எனக்கும் உங்களுக்கும் இடையும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் இருக்கிறதே, அதில் மாற்றம் காண முடியாது, உறுதியில் மாற்றம் காண முடியாது. எமது துஆவில் நாம் உறுதியாக இருக்கின்ற போது, கண்ணியமானவர்களே, சில நேரம் நாம் துஆ கேட்கிறோம், எங்களுக்கே உறுதி இல்லை, எப்படி கபூல் செய்யப்படும்? எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு மன்னர் வரலாற்றிலே கடந்து சென்றிருக்கிறார். அவர் மிக கடினமானவர், கொடூரமானவர். அவரோட சந்தர்ப்பம், காபத்துல்லாவுக்கு செல்கிறார். கண் தெரியாத ஒரு மனிதர் காபாவுடைய சீலையை, திரையை பிடித்துக் கொண்டு துவா செய்கிறார், எனக்கு கண் பார்வை வேண்டும், கண் பார்வை வேண்டும். பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்டார், என்ன சொல்கிறார்? கண் பார்வை வேண்டும். ஆனால் அவர் அவருடைய துஆவிலே உறுதியாக இருக்கவில்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த கண்டறியாத மனிதரை பார்த்து சொன்னார், நான் தவாப் செய்து கொண்டிருக்கிறேன், ஏழாவது தவாப் முடித்து இந்த இடத்துக்கு வருவேன், அதாவது ஏழாவது சுற்றுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வருவேன், அதற்கிடையில் கண் பார்வையை கேட்டு வாங்கிக்கொள், இல்லை என்றால் கழுத்து போகும். இப்பொழுது இவருடைய துஆவுடைய நிலைமை மாறுகிறது. நேரத்தோட கேட்டது, கண் பார்வை கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லாடி போகட்டும். ஆனா இப்ப ஜெயித்து அதுவல்ல, இப்ப வாழ்க்கை. தவாப் முடித்து வந்ததோட பார்த்தா கண் பார்வையோடு நிற்கிறார். கேட்டார், எப்படி கிடைச்சிச்சு? நீங்க சொன்னதோட இந்த துவாவுடைய முறையே மாறிச்சு. கணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் துவாவிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக சக்தி உள்ளவன், எமது துவாக்களை கபூல் செய்வான், ஏற்றுக்கொள்வான். அதே நேரம் நாம் துவா என்பது ஒரு ஆயுதம். அந்த துவா நான் பிறருடைய நனவுக்காகவும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காகவும் நான் நனவுக்காக துவா செய்ய வேண்டும். எப்பொழுது நான் மற்றவர்களுடைய நனவுக்காக துவா செய்கிறோமோ, கண்ணியமானவர்களே, அந்த இடத்திலே இரண்டு நனவுகள் எங்களுக்கு இருக்கின்றன. ஒன்று, நாம் துவா செய்யும் போது மற்றவருக்கு அவருக்கு சுகத்தை கொடு, அவருக்கு நனவை கொடு என்று துவா செய்யும் போது ஹதீஸில் வந்த விஷயம், ஒரு மலக்கு துவா செய்தார், யா அல்லாஹ், அவருடைய அவருக்கு கொடுக்க முதல் இவருக்கு கொடுத்து விடுவாயாக. இரண்டாவது உலமாக்க சொல்கிறார்கள், யார் யாருக்காக துவா செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய உள்ளத்திலே உங்களை பற்றிய நல்ல எண்ணத்தை போடுவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் வாழக்கூடிய காலம் அல்லாஹு தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். ஆனால் அல்லாஹோடு தொடர்பை சீராக்க வேண்டும். எம்மால் முடிந்த முயற்சிகளில் குறை செய்யக்கூடாது. அதே நேரம் எமது துஆக்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாம் என்ற அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக, துன்யா ஆகிறவுடைய நனவுகளை தந்தருவானாக, எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக.